வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமரின் மூன்றாவது கட்ட கிராம சாலை திட்டத்தை 2028 ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை ஜனவரி 1 முதல் 2% உயர்த்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றிரவு மணி 8:30 நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். வாரிசு அரசியலை நம்பியிருக்கும் திமுகவிற்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டுவர பிஜேபி முயற்சி செய்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமரின் மூன்றாவது கட்ட கிராம சாலை திட்டத்தை 2028 ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கிராமப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள், வேளாண் சந்தைகள், மேல்நிலைப் பள்ளிகள், மருத்துவமனைகள் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் சாலைகள் அமைப்பதற்கும் இந்த திட்டம் வகை செய்கிறது. இந்த திட்டத்திற்கு கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இதற்கான திட்ட ஒதுக்கீடு 83,977 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பிரதமரின் மூன்றாவது கட்ட கிராம சாலை திட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ள பணிகளை விரைந்து முடிப்பதற்கு இது வகை செய்கிறது. கிராம சாலைகளை தரம் உயர்த்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளவும் அத்தியாவசிய பொருட்கள் போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதற்கும் இத்திட்டம் வகை செய்கிறது. கிராமப்புறங்களில் கணிசமாக வேலைவாய்ப்புகள் இதனால் அதிகரிக்கவும் இத்திட்டம் வகை செய்கிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயருகிறது. இதனால் ஆண்டொன்றுக்கு 6,791 கோடியே 24 லட்சம் ரூபாய் அரசுக்கு கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பினால் 50,40,000 மத்திய அரசு ஊழியர்களும் 68,27,000 ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றிரவு மணி 8:30 நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் பிரதமரின் உரையை அஞ்சல் செய்யும். வாரிசு அரசியலை நம்பியிருக்கும் திமுகவிற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிப்பதை காங்கிரசும் திமுகவும் ஏற்றுக்கொள்ளாததால்தான் மக்களவையில் இந்த மசோதாவை நிறைவேற்றவிடாமல் தடுத்தனர் என்று குற்றம் சாட்டினார். திமுக போலியான வாக்குறுதிகளை தொடர்ந்து அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். பெண்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் எதிராக அவர்கள் கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டுவர பிஜேபி முயற்சி செய்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டையில் தங்களது கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களின் வரலாறு, மொழி, கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறினார். திமுக தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கான கல்வி நிதி, மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் சேவை போன்றவற்றை மத்தியில் ஆளும் பிஜேபி வழங்க மறுப்பதாகவும் அவர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் தங்களது கூட்டணி வெற்றி பெற வாக்களிக்குமாறு திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். குடிமராமத்து உள்ளிட்ட விவசாயிகளுக்கான பல நலத்திட்டங்கள் அஇஅதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று தங்களது கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், நெசவாளர்களின் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று தவறான பிரச்சாரத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொண்டு வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், மத்திய அரசு அளித்த நிதியை திமுக அரசு முறையாக பயன்படுத்தவில்லை என்று கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அஇஅதிமுக அரசு வரியை ஏற்றாமலும் விலைவாசியை உயர்த்தாமலும் சிறப்பாக செயல்பட்டதாக அவர் கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற தங்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். மகளிர் மற்றும் மாணவர்களுக்கான பல நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளில் தமது கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு தருவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமது கூட்டணி சரியான முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் தங்களது கூட்டணிக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெறச் செய்யுமாறு திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட சில தொகுதிகள்.
சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 16 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 419 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் பெரம்பூரில் அதிகபட்சமாக 47 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக சைதாப்பேட்டை சட்டப்பேரவைத் தொகுதியில் 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். சென்னையில் டாக்டர் ஆர் கே நகரில் 38 வேட்பாளர்களும் கொளத்தூரில் 35 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். வங்கக்கடலோரம் அமைந்துள்ள அழகிய தலைநகர் சென்னை மாவட்டத்தில் 67 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் சிறப்புமிக்க சென்னைவாசிகள் என்றால் இல்லை. சென்னைக்கு வேலை தேடி வருபவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. வேலை செய்யலாம் அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தில் பணிபுரியலாம் என்று கனவு காணும் இளைஞர்களின் எண்ணிக்கை ஏராளம். சாலையோரங்களில் வசிப்பவர்களாக இருந்தாலும் நடமாடும் கடை விற்பனையாளராக இருந்தாலும் அரசியல் பார்வை கொண்டவர்களாகவே உள்ளனர். கட்சி பாகுபாடின்றி ஒரு அரசியல் நுணுக்கமான பார்வை கொண்டவர்கள் சென்னை வாசிகள். இருப்பினும் என்ன காரணமோ வாக்குப்பதிவு மட்டும் 60-65% உள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். சென்னை மாவட்டத்தின் தொகுதி மறுவரையில் முக்கியமான தொகுதியாக திகழ்வது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. சேப்பாக்கம் தொகுதியில்தான் எம்ஏ சிதம்பரம் விளையாட்டு அரங்கம் உள்ளது. மாநில அரசின் பேரிடர் மேலாண்மை மையம் உள்ளிட்ட பல முக்கிய அலுவலகங்கள் இங்குள்ளன. சென்னை பல்கலைக்கழகமும் மாநில கல்லூரி கஸ்தூரிபாய் மருத்துவமனை உள்ளிட்டவையும் இத்தொகுதியில்தான் உள்ளன. திருவல்லிக்கேணியில் அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவில், புகழ்பெற்ற வாலாஜா மசூதி, ரத்னா கஃபே, திருவல்லிக்கேணி சந்தை, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான வழிகாட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட புத்தகங்களை வாங்குவதற்கான பழம்பெரும் கடைகளும் இங்குள்ளன. 2011 பின் உருவாக்கப்பட்ட இத்தொகுதியில் மொத்தம் 89,241 வாக்காளர்கள் உள்ளனர். திமுக 3 முறை இத்தொகுதியை வென்றுள்ளது. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இத்தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று மீண்டும் இங்கு களத்தில் உள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மொத்தம் 26 பேர் போட்டியிடுகின்றனர். அடுத்ததாக பெரம்பூர் தொகுதி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு அதிகபட்சமாக 47 பேர் போட்டியிடுகின்றனர். வியாசர்பாடி, கொடுங்கையூர், எம்கேபி நகர், பெரம்பூர் ரயில் நிலையம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, ரயில்வே மைதானம் என்று ஏராளமான பேர் பெற்ற இடங்கள் இங்கு உள்ளன. இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த மைதானத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவதுடன் அனுதினமும் காலை நடைபயிற்சி மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை ஏராளம். பசுமை நிறைந்த சூழலில் மனதிற்கும் உடலுக்கும் வலு சேர்க்கும் விதத்தில் அமைந்துள்ளது இந்த பகுதி. இங்கு ஏராளமான ஆங்கிலோ இந்தியர்கள் வசித்து வருகின்றனர். இங்கு அரசு புறநகர் மருத்துவமனையும் உள்ளது. 1952 முதல் பெரம்பூர் தொகுதி செயல்பட்டு வருகிறது. 8 முறை திமுகவும், 3 முறை கம்யூனிஸ்டும், 2 முறை அஇஅதிமுகவும் வெற்றி பெற்றது. தற்போது சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ள திமுகவின் ஆர் டி சேகர் மீண்டும் போட்டியிடுகிறார். முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயும் இந்த தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். சென்னையிலிருந்து ஜாய்.
மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொன்னேரிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,02,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பூசன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கெரோ யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-8 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் மூன்றாவது கட்ட கிராம சாலை திட்டத்தை 2028 ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை ஜனவரி 1 முதல் 2% உயர்த்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றிரவு மணி 8:30 நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். வாரிசு அரசியலை நம்பியிருக்கும் திமுகவிற்கு மீண்டும் வாய்ப்பளிக்கக் கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டுவர பிஜேபி முயற்சி செய்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.